மத்தேயு அதிகாரம் 26. இவை அனைத்தையும் சொல்லி முடித்த இயேசு தம் சீஷர்களை நோக்கி,
நாளைக்கு மறுநாள் பஸ்கா பண்டிகை என்பதை அறிவீர்கள். அன்றைய தினம் மனிதகுமாரன் சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்காக எதிரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்
என்று கூறினார். தலைமை ஆசாரியரும் வேதபாரகரும் தலைமை ஆசாரியின் வீட்டில் கூடி ஆலோசனை நடத்தினார்கள். தலைமை ஆசாரியனின் பெயர் காய்பா. அக்கூட்டத்தில் இயேசுவை கைது செய்யத்தக்க வழியை தேடினார்கள். பொய்கூறி இயேசுவை கைது செய்து கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அக்கூட்டத்தில் இருந்தவர்கள்,
பஸ்கா நாளில் நம் இயேசுவை கைது செய்ய முடியாது, மக்களுக்கு கோபமூட்டி அதனால் கலவரம் ஏற்பட நமக்கு விருப்பமில்லை
என்று கூறினார்கள். இயேசு பெத்தானியாவில் இருந்தார். தொழுநோயாளியான சீமோன் வீட்டிற்குச் சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் அவரிடம் வந்தாள். அவளிடம் ஒரு வெள்ளைக்கல் ஜாடியில் நிறைய மிக விலை உயர்ந்த வாசனைத் தைலம் இருந்தது. அப்பெண் இயேசுவின் தலைமீது அவ்வாசனைத் தைலத்தை அவர் உணவு அருந்திக் கொண்டிருந்த பொழுது ஊற்றினாள். அப்பெண் இவ்வாறு செய்ததைக் கண்ட இயேசுவின் சீஷர்கள் அவள் மீது எரிச்சல் அடைந்தார்கள்.
வாசனை தைலத்தை ஏன் வீணாக்குகிறாய்? அதை நல்ல விலைக்கு விற்றால் கிடைக்கும் பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே
என்று கடிந்து கொண்டார்கள். ஆனால் நடந்ததை அறிந்த இயேசு,
இப்பெண்ணை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? இவள் எனக்கு ஒரு நற்செயலை செய்திருக்கிறாள். ஏழைகள் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பார்கள், ஆனால் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருக்க மாட்டேன். வாசனை தைலத்தை என் தலைமீது ஊற்றி இப்பெண் நான் மறித்த பின் அடக்கம் செய்வதற்கான ஆயத்தத்தை செய்திருக்கிறாள். நான் உண்மையை சொல்லுகிறேன், உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி சொல்லப்படும். நற்செய்தி சொல்லப்படும் எல்லா இடங்களிலும் இப்பெண் செய்த செயலும் சொல்லப்படும். அப்பொழுது மக்கள் அவளை நினைவு கூர்வார்கள்
என்றார். யூதாஸ்காரியோத்து என்று பெயர் கொண்ட இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் தலைமை ஆசாரியனிடம் பேசுவதற்குச் சென்றான். யூதாஸ்,
நான் இயேசுவை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், அதற்கு நீங்கள் எனக்கு எவ்வளவு பணம் தருவீர்கள்
என்று கேட்டான். தலைமை ஆசாரியர்கள் யூதாஸுக்கு 30 வெள்ளி நாணயங்களை கொடுத்தார்கள். அப்பொழுதிலிருந்து யூதாஸ் ஆசாரியர்களிடம் இயேசுவை ஒப்படைக்கத்தக்க நேரத்திற்கு காத்திருந்தான். புளிப்பில்லாத அப்பம் உண்ணும் பண்டிகையின் முதல் நாளன்று சீஷர்கள் இயேசுவிடம் வந்து,
பஸ்கா விருந்துண்ண உமக்காக ஏற்பாடுகளை செய்ய காத்திருக்கிறோம், எங்கே உணவுக்கு ஏற்பாடு செய்ய விரும்புகிறீர்
என்று கேட்டார்கள். அவர்களுக்கு மறுமொழியாக இயேசு,
நகருக்குள் செல்லுங்கள், அங்கே எனக்கு அறிமுகமான ஒருவரிடம் சென்று போதகர் கூறுவதை கூறுங்கள். குறிக்கப்பட்ட வேலை நெருங்கிவிட்டது. நான் என் சீஷர்களுடன் உன் வீட்டில் பஸ்கா விருந்துண்பேன் என்று கூறுங்கள்
என்று கூறினார். இயேசுவின் சீஷர்கள் அவரது சொற்படியே அவர் சொன்னவற்றை செய்தார்கள். அவர்கள் பஸ்கா விருந்தை தயார் செய்தார்கள். அன்று மாலை இயேசுவும் அவரது 12 சீஷர்களும் மேஜையில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கூறினார்,
உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், உங்களில் ஒருவன் விரைவில் என்னை எதிரிகளிடம் பிடித்துக் கொடுப்பான்
என்றார். அதைக் கேட்ட சீஷர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். ஒவ்வொரு சீஷரும் இயேசுவிடம்,
ஆண்டவரே, நிச்சயமாய் அது நானல்ல
என்றனர். அதற்கு இயேசு,
நான் கை கழுவும் பாத்திரத்திலேயே கை கழுவுகின்றவனே எனக்கு எதிராவான். மனிதகுமாரன் இறப்பார், இது நடக்குமென வேதவாக்கியம் சொல்கிறது. மனிதகுமாரனை கொள்வதற்கு காட்டிக் கொடுக்கிறவனுக்கு மிகுந்த தீமை விளையும், அதைவிட அவன் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம்
என்றார். பின் யூதாஸ் இயேசுவிடம்,
போதகரே, நான் நிச்சயம் உங்களுக்கு எதிராக திரும்ப மாட்டேன்
என்றான். அதற்கு இயேசு,
இல்லை, நீதான் என்னை காட்டிக் கொடுப்பாய்
என்றார். அவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு சிறிது அப்பத்தை கையில் எடுத்தார். அந்த அப்பத்துக்காக தேவனுக்கு நன்றி கூறி அதை பங்கிட்டார். அதை தம் சீஷர்களுக்கு கொடுத்து,
இந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுங்கள், இந்த அப்பமே என் சரீரம்
என்று சொன்னார். பின் இயேசு ஒரு கோப்பை திராட்சரசத்தை எடுத்து அதற்காக தேவனுக்கு நன்றி கூறினார். அதை தமது சீஷர்களுக்கு கொடுத்த இயேசு,
நீங்கள் ஒவ்வொருவரும் இதை குடியுங்கள். இந்த திராட்சைரசம் என் இரத்தம். என் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கும் மக்களுக்குமான புதிய உடன்படிக்கை துவங்குகிறது. இந்த இரத்தம் பலருக்கும் தங்கள் பாவங்களை கழுவிக் கொள்வதற்காக அளிக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அதாவது நாம் மீண்டும் என் பிதாவின் ராஜ்யத்தில் ஒன்று சேர்ந்து திராட்சை ரசத்தை புதியதாய் பானம் பண்ணும் வரைக்கும் நான் இதை அருந்த மாட்டேன்
என்று கூறினார். சீஷர்கள் அனைவரும் ஒரு பாடலை பாடினார்கள். பின்பு அவர்கள் ஒலிவு மலைக்குச் சென்றார்கள். இயேசு தம் சீஷர்களிடம்,
இன்றிரவு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை என் நிமித்தம் இழப்பீர்கள். வேத வாக்கியங்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, நான் மேய்ப்பனை கொல்லுவேன், மந்தையின் ஆடுகள் களைந்து ஓடும் என்று கூறினார். ஆனால் நான் இறந்த பின் மீண்டும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவேன். பிறகு கலிலேயாவிற்கு செல்வேன். நான் உங்களுக்கு முன்னே அங்கிருப்பேன்
என்றார். அதற்கு பேதுரு,
மற்ற எல்லா சீஷர்களும் தங்கள் விசுவாசத்தை இழக்கலாம், ஆனால் ஒருபோதும் என் விசுவாசத்தை இழக்க மாட்டேன்
என்று கூறினான். அதற்கு இயேசு,
நான் உண்மையை சொல்லுகிறேன், இன்றிரவு உனக்கு என்னை தெரியாது எனக் கூறுவாய், அதுவும் சேவல் கூவுவதற்கு முன் மூன்று முறை சொல்வாய்
என்று கூறினார். ஆனால் பேதுரு,
உம்மை எனக்கு தெரியாது என கூறவே மாட்டேன், உம்முடன் சேர்ந்து நானும் இறப்பேன்
என்றான். மேலும் மற்ற சீஷர்கள் அனைவரும் அவ்வாறே கூறினார்கள். பின்பு இயேசு தம் சீஷர்களுடன் கெத்செமனே என்ற இடத்திற்கு சென்றார். அவர் தம் சீஷர்களிடம்,
நான் அங்கே சென்று பிரார்த்தனை செய்யும் வரைக்கும் இங்கேயே அமர்ந்திருங்கள்
என்றார். பேதுருவையும் செபதேயுவின் இரு குமாரர்களையும் தம்முடன் வரக் கூறினார். பின் இயேசு மிகுந்த கவலையும் வியாகுலமும் அடைந்தவராக காணப்பட்டார். இயேசு பேதுருவிடமும் செபதேயுவின் இரு குமாரர்களிடமும்,
என் ஆத்துமா துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் இதயம் துக்கத்தினால் உடைந்துள்ளது, என்னுடன் இங்கேயே விழித்திருந்து காத்திருங்கள்
என்றார். பின் இயேசு அவர்களை விட்டு சிறிது தூரம் சென்றார். பின்பு இயேசு நிலத்தில் முகம்படிய விழுந்து பிரார்த்தித்தார்.
என் பிதாவே, முடியுமானால் இந்த வேதனைகள் எனக்கு ஏற்படாமல் செய்யும், ஆனால் உமக்கு விருப்பமானதையே செய்யும், நான் விரும்புவதையல்ல
என்றார். பிறகு தம் சீஷர்களிடம் இயேசு திரும்பி வந்தார். தம் சீஷர்கள் தூக்கத்தில் இருப்பதைக் கண்ட இயேசு பேதுருவிடம் கூறினார்,
ஒரு மணி நேரம் என்னுடன் விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் ஆவி சரியானதை செய்ய விரும்புகிறது, ஆனால் உங்கள் சரீரமோ பலவீனமாக உள்ளது
என்றார். இயேசு இரண்டாவது முறையாகச் சென்று பிரார்த்தனை செய்தார்.
என் பிதாவே, வேதனை மிகுந்த இக்காரியங்கள் எனக்கு ஏற்படாதிருக்குமாறு செய்ய முடியாதெனில் நீ விரும்பியபடியே நடக்க நான் வேண்டுகிறேன்
என்றார். பின்பு இயேசு தம் சீஷர்களிடம் திரும்பிச் சென்றார். மீண்டும் அவர்கள் தூக்கத்தில் இருப்பதைக் கண்டார். அவர்களது கண்கள் மிகவும் களைப்புடன் காணப்பட்டன. ஆகவே மீண்டும் ஒருமுறை இயேசு அவர்களை விட்டு சென்று பிரார்த்தனை செய்தார். மூன்றாவது முறையும் அதையே கூறினார். பின் இயேசு தம் சீஷர்களிடம் திரும்பிச் சென்று அவர்களிடம்,
இன்னுமா நீங்கள் தூங்கிக் கொண்டும் இளைப்பாறிக் கொண்டும் இருக்கிறீர்கள்? மனிதகுமாரனை பாவிகளிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழுந்திருங்கள், நாம் போக வேண்டும். இதோ வந்துவிட்டான், என்னை எதிரிகளிடம் காட்டிக் கொடுக்கப் போகிறவன்
என்றார். இப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுதே யூதாஸ் அங்கு வந்தான். யூதாஸ் 12 சீஷர்களில் ஒருவன். அவனுடன் பலரும் இருந்தனர். அவர்கள் தலைமை ஆசாரியனாலும் மூத்த தலைவர்களாலும் அனுப்பப்பட்டவர்கள். யூதாசுடன் இருந்தவர்கள் அரிவாள்களையும் தடிகளையும் வைத்திருந்தனர். யார் இயேசு என்பதை அவர்களுக்கு காட்ட யூதாஸ் ஒரு திட்டமிட்டிருந்தான். அவன் அவர்களிடம்,
நான் முத்தமிடுகிறவரே இயேசு, அவரை கைது செய்யுங்கள்
என்றான். அதன்படி யூதாஸ் இயேசுவிடம் சென்று,
வணக்கம் போதகரே
என்று கூறி இயேசுவை முத்தமிட்டான். இயேசு,
நண்பனே, நீ செய்ய வந்த காரியத்தை செய்
என்று கூறினார். பின் யூதாசுடன் வந்த மனிதர்கள் இயேசுவை பிடித்து கொண்டார்கள். அவரை கைது செய்தார்கள். இது நடந்தபொழுது இயேசுவுடன் இருந்த சீஷர்களில் ஒருவன் தன் அரிவாளை எடுத்தான். அச்சீஷன் தலைமை ஆசாரியனின் வேலைக்காரனை அரிவாளால் தாக்கி அவனது காதை வெட்டினான். இயேசு அச்சீஷனை பார்த்து,
அரிவாளை அதன் உடையில் போடு. அரிவாளை எடுப்பவன் அரிவாளாலே சாவான். நான் என் பிதாவை கேட்டால் அவர் எனக்கு 12 தேவ தூதர் படைகளும் அதற்கு அதிகமாகவும் அனுப்புவார் என்பதை நிச்சயமாக நீ அறிவாய். ஆனால் இது இப்படியே வேத வாக்கியங்கள் கூறுகிறபடியே நடக்க வேண்டும்
என்றார். பின்னர் இயேசு தம்மை பிடிக்க வந்தவர்கள் அனைவரையும் நோக்கி,
ஒரு குற்றவாளியைப் போல என்னை பிடிக்க அரிவாள் தடிகளுடன் வந்திருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் போதனை செய்தேன், ஆனால் என்னை அங்கே கைது செய்யவில்லை. தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்துள்ளபடியே இவை அனைத்தும் நடந்துள்ளன
என்று கூறினார். பின்பு இயேசுவின் எல்லா சீஷர்களும் அவரை தனியே விட்டு ஓடிப்போனார்கள். இயேசுவை கைது செய்தவர்கள் அவரை தலைமை ஆசாரியனான காய்பா வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு வேத பாரகர்களும் மற்ற யூத தலைவர்களும் கூடியிருந்தார்கள். இயேசுவை தொடர்ந்து வந்த பேதுரு அவர் அருகில் செல்லவில்லை. பேதுரு இயேசுவை தொடர்ந்து தலைமை ஆசாரியனின் வீட்டு முற்றத்தை அடைந்தான். இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்பதைக் காண பேதுரு உள்ளே நுழைந்து காவல்காரர்களுடன் அமர்ந்தான். தலைமை ஆசாரியனும் யூத ஆலோசனை சங்கமும் இயேசுவை கொல்ல அவரிடம் ஏதேனும் குற்றம் காண முயற்சித்தார்கள். இயேசு தவறு செய்தார் எனச் சொல்லக்கூடிய மக்களை தேட முயற்சித்தார்கள். பலரும் வந்து இயேசுவை பற்றி பொய்யான செய்திகளை கூறினர். ஆனாலும் இயேசுவை கொல்லத்தக்க காரணம் எதையும் யூத ஆலோசனை சங்கம் காணவில்லை. பிறகு இருவர் வந்து,
நான் தேவனின் ஆலயத்தை இடித்துவிட்டு 3 நாட்களில் மீண்டும் அதை கட்டுவேன் என்று இவன் கூறினான்
என்றார்கள். பின் தலைமை ஆசாரியன் எழுந்திருந்து இயேசுவை பார்த்து,
இவர்கள் உமக்கு எதிராக ஆதாரங்களை கொடுக்கிறார்கள். இவர்கள் உம்மேல் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு உம்மிடம் ஏதும் பதில் உள்ளதா? இவர்கள் கூறுவது உண்மையா
என்று கேட்டார். ஆனால் இயேசு ஏதும் பதில் கூறவில்லை. மீண்டும் தலைமை ஆசாரியன் இயேசுவிடம்,
நான் உன்னை உறுதிமொழிக்கு உட்படுத்துகிறேன், ஜீவனுள்ள தேவனின் வல்லமையின் பெயரால் ஆணையிடுகிறேன், உண்மையைச் சொல், நீயா தேவகுமாரனாகிய கிறிஸ்து
என்று கேட்டான். அதற்கு இயேசு,
ஆம், நான்தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதிர்காலத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருப்பதை காண்பீர்கள். மேலும் வானத்து மேகங்களின் மீது மனிதகுமாரன் வருவதை காண்பீர்கள்
என்று விடையளித்தார். இதைக் கேட்ட தலைமை ஆசாரியன் மிக கோபமடைந்தான். தன் ஆடைகளை கிழித்து கொண்டு,
இவன் தேவனுக்கு எதிரானவைகளை பேசுகிறான். வேறு சாட்சியம் எதுவும் தேவையில்லை. தேவனுக்கு எதிராக இவன் கூறியவற்றை நீங்கள் எல்லோரும் கேட்டீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்
என்று சொன்னான். யூதர்கள் அனைவரும்,
இவன் குற்றவாளி, இவன் மரிக்க வேண்டும்
என்றார்கள். பின் அங்கிருந்தவர்கள் இயேசுவின் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். அவரை தங்கள் கையால் அடித்தார்கள். மற்றவர்கள் அவரது கன்னத்தில் அறைந்தார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து,
நீ தீர்க்கதரிசி என்பதை காட்டு, கிறிஸ்துவே, உன்னை அடித்தது யார் என்பதை கூறு
என்று கேட்டார்கள். அப்பொழுது முற்றத்தில் அமர்ந்திருந்த பேதுருவிடம் ஒரு வேலைக்கார பெண் வந்து,
கலிலேயக்காரனான அம்மனிதன் இயேசுவுடன் நீயும் இருந்தாயல்லவா
எனக் கேட்டாள். ஆனால் பேதுரு தான் ஒருபோதும் இயேசுவுடன் இருந்ததில்லை என அங்கிருந்தவர்களிடம் கூறினான். பேதுரு,
நீ என்ன பேசுகிறாய் என்றே எனக்கு தெரியவில்லை
என்று கூறினான். பின்பு முற்றத்தை விட்டு சென்று பேதுருவை வாயிற்கதவருகில் வேறொரு பெண் பார்த்தாள். அங்கிருந்தவர்களிடம் அப்பெண்,
நசரேயனாகிய இயேசுவுடன் இருந்தது இவன்தான்
என்று சொன்னாள். மீண்டும் பேதுரு தான் ஒருபோதும் இயேசுவுடன் இருந்ததில்லை என கூறினான்.
தேவனின் மீது ஆணையாக, இம்மனிதன் இயேசுவை எனக்கு தெரியாது
என பேதுரு கூறினான். சிறிது நேரம் கழித்து அங்கு நின்றிருந்த சிலர் பேதுருவிடம் சென்று,
இயேசுவின் சீஷர்களில் நீயும் ஒருவன் என்பது எங்களுக்கு தெரியும், நீ பேசுவதிலிருந்து எங்களுக்கு அது தெரிகிறது
என்று கூறினார்கள். பின் சாபமிட துவங்கிய பேதுரு,
தேவன் மேல் ஆணையாக, எனக்கு இயேசுவை தெரியாது
என்றான். பேதுரு இதை கூறிய பின் சேவல் கூவியது. அப்போது,
சேவல் கூவுவதற்கு முன் என்னை உனக்கு தெரியாது என நீ 3 முறை கூறுவாய்
என இயேசு கூறியதை பேதுரு ஞாபகப்படுத்திக் கொண்டான். பின்பு வெளியில் சென்ற பேதுரு மிகுந்த மனக்கசப்புடன் அழுதான்.